many people who are challenged by the message of holiness
பரிசுத்தத்தை குறித்த செய்தியினாலே சவாலிடப்பட்ட அநேக மக்கள்
think that once we have understood how to live a holy life we have understood Christianity
பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை விளங்கிக் கொண்ட உடனே கிறிஸ்தவத்தையே புரிந்து கொண்டோம் என்று எண்ணுகிறார்கள்
see there were two things that people could not experience before Christ came to earth
கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இரண்டு காரியங்களை மக்களால் அனுபவிக்க முடியாமல் இருந்தது
the people in Israel could live a very decent life because they kept the 10 commandments
இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் 10 கற்பனைகளை கைக்கொண்டபடியாலே நல்ல வெளிப்பிரகாரமான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள்
not only the Israelites there are people in many religions who live a very upright life externally
இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல பல மதத்தை சார்ந்த மக்களிலே அநேகர் வெளியரங்கமாக ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள்
clean good lives without cheating anyone honest
யாரையும் ஏமாற்றாதபடி நேர்மையான வாழ்க்கை தூய்மையான
வாழ்க்கை there are such people among atheists and even many religions
நாத்திகர்களிலேயும் அப்படிப்பட்ட மக்கள் உண்டு பல மதங்களிலேயும் அப்படிப்பட்ட மக்கள் உண்டு
but what Jesus came and accomplished through the Holy Spirit is inward purity
ஆனால் இயேசு வந்து பரிசுத்த ஆவியானவருமாய் சாதித்த காரியம் என்னவென்றால் உள்ளான தூய்மை
not just controlling anger from our mouth
நம்முடைய வாயிலே கோபத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல
which by discipline and self control and yoga and all people can do
யோகாவின் மூலமாய் பயிற்சிகளின் மூலமாக வாயை கட்டுப்படுத்தலாம்
but removing anger from the heart
ஆனால் உள்ளத்திலிருந்து கோபத்தை நீக்குவது
that only God can do
அதை தேவன் மட்டுமே செய்ய முடியும்
see otherwise with people with determination can control their eyes control their
உறுதியான தீர்மானத்தின் மூலமாக மக்கள் கண்களை கட்டுப்படுத்த முடியும் வாயை கட்டுப்படுத்த முடியும்
those who don't have that strength of determination cannot do it
அந்த உறுதியான தீர்மானத்திற்கு வேண்டிய வலிமை இல்லாதவர்கள் அப்படி செய்ய முடியாது
but the people with the greatest strength of determination cannot purify their hearts
ஆனால் தீர்மானத்திலே உறுதியா இருக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் தங்கள் உள்ளத்தை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது
that is the distinctive message of Jesus Christ
இதுதான் இயேசுனுடைய தனித்துவம் வாய்ந்த செய்தி
he says I'll give you a new heart
நான் உனக்கு புதிய இதயத்தை தருவேன்
a heart that's very sensitive to sin
பாவத்துக்கு மிகவும் உணர்வுள்ளதான ஒரு இதயம்
and so we must not be happy with an external self control
ஆகவே வெளியரங்கமா இருக்கக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாட்டிலே நாம் திருப்தி அடைந்து விட கூடாது
this is not an indication that you are filled with the holy spirit
நீங்கள் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டீர்கள் என்பதற்கு அது அடையாளமே அல்ல
but that inwardly you have a control over your spirit
உள்ளாக உங்களுடைய சித்தத்திலே ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கிறது
but even that is not the end
ஆனால் அதுவும் கூட முடிவல்ல
that is just the beginning
அது ஆரம்பம் தான்
the other thing that people could not experience in the old testament was unity between two people
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்னும் அனுபவிக்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் இரண்டு பேருக்கு உள்ளதான ஒரு ஒருமனம்
keep these two things in mind
அவே இந்த இரண்டு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்
under the old covenant before Christ came
கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக பழைய உடன்படிக்கை
could not have inward purity in the heart
உள்ளத்திலே உள்ளான தூய்மை அவர்களுக்கு இல்லை
and secondly
இரண்டாவதாக
they could not have unity even between two people
இரண்டு மக்களுக்குள்ளாக கூட ஒரு ஒருமனதம் இல்லை
that's why in the old testament all the prophets were lonely single people
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளுமே தனித்துவமான தனியான ஆட்களாகவே இருந்தார்
in the entire old testament you never read about two prophets working together
முழு பழைய ஏற்பாட்டிலேயும் இரண்டு தீர்க்கதரிசிகள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றுவதை நீங்கள் பார்க்கவே முடியாது
why was that
ஏன் அப்படி
because they when you don't have purity in your heart you will fight
உள்ளத்திலே தூய்மை இல்லை என்று சொன்னால் நீங்கள் சண்டை போடுவீர்கள்
and that will be a very bad testimony for God if two prophets are fighting with each other
ரெண்டு தீர்க்கதரிசிகள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு அது நல்ல சாட்சி அல்ல
that's why in the entire old testament you find single prophets
ஆகவே தான் முழு பழைய ஏற்பாட்டிலேயும் பார்க்கும் பொழுது ஒரு நேரத்திலே பணி செய்யக்கூடிய ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் பார்ப்பீர்கள்
there was a Noah
ஒரு நோவா இருந்தார்
one Abraham
ஒரு ஆபிரகாம்
one Moses
ஒரு மோசே
one Elijah
ஒரு எலியா
one Elisha
or Elisa
but never two together
ஆனால் இருவருமே சேர்ந்து பணியாற்றி
பார்க்கிறார்கள்
Isaiah Jeremiah
everyone
இப்படி ஒவ்வொருவராக
even Haggai and Zechariah one followed the other
ஆகாயும் சாகரியாவும் ஒருவருக்கு பின்பாக ஒருவர் தான் வந்தார்கள்
it was very difficult for two people to work together
இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம்
and one of the great miracles that God accomplished in the new covenant is make two people one
இந்த புதிய உடன்படிக்கை கீழாக தேவன் சாதித்த ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால் இருவரை ஒன்றாக்குவது
not only two but more than two
இருவர் மட்டுமல்ல இருவருக்கு மேலாக
and that is called the church of Jesus Christ
இயேசு கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிறது
So many people in the world don't understand the meaning of church as it is in the Bible.
வேதத்திலே சொல்லப்பட்டது போல அநேகர் இந்த உலகத்திலே சபை என்பது என்ன என்று விளங்காமல் இருக்கிறார்கள்.
Church is not a building.
சபை என்பது கட்டடம் அல்ல.
God does not dwell in this building.
தேவன் இந்த கட்டடத்திலே வாசம் பண்ணுவதில்லை.
This is just a convenience for us to meet together.
இது நாம் எல்லாரும் ஒன்றாக கூடுவதற்குரிய வசதி தான் இந்த கட்டடம்.
Church is not a denomination like Baptist Church, Methodist Church, CSI.
Baptist சபை, Methodist சபை, CSI சபை என்பது போல சபை என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல.
That is how man has used that word.
மனிதன் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டில்
Church is called the body of Jesus Christ.
சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது.
And where each person who has surrendered to the lordship of Christ becomes a member of that body.
கர்த்தருடைய ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழாய் தன்னை ஒப்புக்கொடுத்த ஒவ்வொருவரும் அந்த சரீரத்திலே ஒரு அங்கமாய் இருக்கிறார்கள்.
So the church is people.
ஆகவே சபை என்பது மக்கள்.
They may meet in a garden, they may meet in a forest.
அவர்கள் காட்டிலே கூடலாம் அல்லது தோட்டத்திலே கூடலாம்.
Or in a building.
அல்லது கட்டடத்திலே கூடலாம்.
In the early days of Christianity, they were meeting in caves because they were being persecuted.
கிறிஸ்தவத்தின் ஆரம்ப காலத்திலே குகைகளுக்குள்ளாக கூடினார்கள். ஏனென்றால் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள்.
They didn't have the opportunity to build buildings like this.
அவர்கள் இது போன்ற கட்டடங்களை கட்டுவதற்கு அவர்களுக்கு தருணங்கள் இல்லை.
So Jesus came not just to make a bunch of holy people who live holy by themselves here and there.
அவர் இங்கு மங்கமாக பரிசுத்தமாய் வாழக்கூடிய மக்கள் கூட்டத்தை தேவன் சேர்க்க உண்டாக்க வரவில்லை.
இங்கு மங்கமாக people who have come to this inward purity who then come together and become a church.
உள்ளான தூய்மைக்குள்ளாய் வந்தவர்கள் ஒன்றாக கூடி ஒரு சபையாக அவர் வாழ வேண்டும்.
Who care for one another.
ஒருவருக்கொருவர் கரசனை கொள்ளக்கூடிய சபை.
Who learn to yield to one another.
ஒருவருக்கொருவர் தங்களை விட்டுக் கொடுக்கிறவர்கள் அன்பு கொள்கிறவர்கள்.
And body is such a beautiful picture.
ஆகவே சரீரம் என்பது அருமையான ஒரு ஒரு சித்திரமா இருக்கிறது.
You know in the world two people can't get along with each other even for a very short time.
இந்த உலகத்திலே இரண்டு பேர் கொஞ்ச நேரத்துக்கு கூட ஒன்றாக இருக்க முடியாது.
Very difficult for two people to become one.
இரண்டு பேர் ஒன்றாகுவது என்பது மிகவும் கடினமான காரியம்.
If you don't believe me,
நான் சொல்வதை நம்பாவிட்டால்
go and ask any married couple.
போய் திருமணமான எந்த ஒரு தம்பதியரையும் கேட்டு பாருங்கள்.
Anyone.
யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள்.
Even in your church.
உங்களுடைய சபையிலையும் கூட கேட்டு பாருங்க.
Just one question.
ஒரே ஒரு கேள்வி.
Is it easy for you to be one with your husband?
உங்களுடைய கணவனோடு கூட ஒன்றாக இருப்பது அவ்வளவு எளிதாய் காரியமா
இருக்கலாம். Is it easy for you to be one with your wife?
உங்களுடைய மனைவியோடு கூட ஒன்றாக இருப்பது எளிதான காரியமா இருக்கிறதா?
It's possible because Jesus commanded it.
இயேசு கட்டளையிட்டபடினாலே இது முடியும்.
It's not easy.
ஆனால் எளிமையானதல்ல.
The only way it can happen is both are willing to die to themselves.
ஒரே வழி அதற்கு எப்படி என்று சொன்னால் இருவருமே தங்கள் சுயத்திற்கு மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால்
then there is peace.
அப்பொழுது அங்கே சமாதானம் இருக்கும்.
That is the way Jesus has shown us.
இந்த வழியை தான் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறார்.
Die to yourself.
உன் சுயத்துக்கு மரித்துவிடு.
He came to die on the cross to put our self life to death.
நம்முடைய சுய வாழ்க்கையை மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார்.
And that is a many people haven't understood this.
அநேகம் மக்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை.
This way of the cross.
இந்த சிலுவையின் வழி.
That is the only way two people can become one.
இருவர் ஒன்றாவதற்கு இது ஒன்றே வழி.
If both accept that I have also myself has been crucified with Christ.
என்னுடைய சுயமும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ஒத்துக்கொள்கிறவர்கள்.
Then there is peace. Why is there no peace in a home?
ஏன் அப்பொழுது சமாதானம் இருக்கும்? ஏன் சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை?
Because either one or both have not died.
இருவருமோ அல்லது ஒருவரோ மரிக்கவில்லை.
So I use this example.
நான் இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறேன்.
You need two hands to make a noise.
சத்தம் வருவதற்கு இரண்டு கரங்களையும் பயன்படுத்தினால் சத்தம் வரும்.
It's like a husband and wife fighting.
கணவனும் மனைவியும் சண்டை போடுவது.
There's sound.
அங்கே சத்தம் வருகிறது.
But if either one, husband or wife, refuses to fight.
கணவனோ மனைவியோ சண்டை போடுவதற்கு மறுத்து விட்டால்
dies.
தனக்கு தன்னுடைய சுயத்துக்கு மறித்து விடுகிறார்கள். ஒருவர் சத்தமே இல்லை.
No matter how much, whichever hand it is, there's no sound.
அது எந்த கையா இருந்தாலும் இப்பொழுது சத்தம் வராது.
So that way there is peace.
ஆகவே இந்த விதத்திலே அங்கே சமாதானம் இருக்கிறது.
So in a home,
ஆகவே ஒரு குடும்பத்திலே
if one of them is willing to die to himself or herself, there's
அந்த இரண்டு பேர்ல ஒருவர் தன்னுடைய சுயத்துக்காக மறிக்க தீர்மானித்துவிட்டால்
both are strong is clash.
இருவரும் வலிமையானவர்களாக இருந்தால் அங்கே பிரச்சனை வருகிறது.
If one is willing to die, there's peace, no sound.
அங்கே ஒருவர் மறித்து விட்டாலும் கூட அங்கே மோதல் இல்லை, சத்தம் இல்லை.
If both are willing to die to themselves,
இருவருமே சுயத்துக்கு மறிக்க ஆயத்தமானவர்களாக இருந்தால்
there's fellowship.
இங்கே ஐக்கியம் ஏற்படுகிறது.
That is higher than peace.
அது சமாதானத்தை காட்டிலும் உன்னத நிலை.
To have peace is a good thing, is one step.
சமாதானமா இருப்பது நல்லதுதான்.
Beyond that is fellowship.
அதையும் தாண்டி ஐக்கியம்.
Now some people say that's impossible.
சிலர் அது முடியாது என்று சொல்கிறார்கள்.
Well, humanly speaking, it is impossible.
மனுஷிகமாய் பேசினால் அது முடியாதுதான்.
That's why Jesus breathed on them and said, "Receive the Holy Spirit."
ஆகவே தான் இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
See, there are many things impossible by human effort which by the power of the Holy Spirit we can do.
மனுஷிக முயற்சினாலே கூடாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே நாம் செய்ய முடியும்.
And when more and more people come like that, that becomes the church.
இந்த இப்படி அதிகம் அதிகமான பேர் ஒன்றாய் கூடி வரும் பொழுது அது சபையாய் மாறுகிறது.
Where you have number of brothers or sisters who are obedient to Christ.
அங்கே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
In their private life, thought life,
தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, சிந்தை வாழ்க்கையிலே,
and they are able to work together.
அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய முடிகிறது.
That's why the church is called the body of Christ.
ஆகவே தான் சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது.
When you think of yourself as a local church.
ஆகவே நீங்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்தல சபை என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
Say, Lord, I want to function here as a member of the body.
அங்க ஆண்டவரே இந்த இடத்திலே சரீரத்தினுடைய ஒரு அவயவமாய் நான் செயல்பட விரும்புகிறேன்.
And that is not by spending a lot of time with each other.
அது ஒருவரோடு நிறைய நேரம் செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
Nowadays our lives are so busy that we get very little time to mingle with each other except perhaps on Sunday.
இந்த நாட்களிலே வேலையிலே அதிகமாய் கிளைத்திருக்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே ஒன்றாக கூட முடியாது, நமக்கு சமயம் வாய்ப்பதில்லை.
It is not by spending time together that we become one with each other.
நாம் ஒருவரோடு ஒன்றாவது ஏதோ நேரத்தை செலவு செய்வதனால் வருவதல்ல.
Think of the 10 fingers of my hand says somebody playing a piano.
இந்த கையிலே 10 விரல்கள் இருக்குது, அந்த 10 விரல்களை பயன்படுத்தி பியானோ வாசிக்கிறேன்.
Or an organ.
அல்லது ஆர்கன் வாசிக்கிறேன்.
How beautiful it is sounds.
எவ்வளவு நேர்த்தியாய் இசை வாசிக்கப்படுகிறது.
They play without even looking at the notes.
அந்த
without the keyboard.
அந்த கீபோர்டில் எந்த கட்டை என்று பார்க்காமலேயே அது அப்படியே வாசிக்கிறது.
How is that?
எப்படி?
How is it every finger is hitting the right note?
அது எப்படி ஒவ்வொரு விரலும் சரியான அந்த நோட்டை இசை அந்த இசை அந்த கீயை இணைக்கிறது?
It's not because these two hands are spending a lot of time together like this.
இந்த ரெண்டு கரங்களுமே இப்படியே இருந்து ரொம்ப நேரம் செலவு செய்வதனாலே அந்த இணைப்பு வருவதில்லை.
I mean, you can't make these two hands work together just by holding it together frequently.
அடிக்கடி இப்படி கையை வைத்துக்கொண்டே இருப்பதனால இந்த ரெண்டு கரங்களும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிறதா?
There's only one reason why all these fingers work perfectly.
இந்த எல்லா விரல்களும் நேர்த்தியாய்
இயங்குவதற்கு
ஒரே ஒரு காரணம் உண்டு.
Inwardly, they are all connected to the brain.
உள்ளாக இந்த ஒவ்வொரு விரல்களும் அந்த மூளையோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறது.
Or the head.
அல்லது தலையோடு கூட ஒரு தொடர்பு.
So when we are connected to Christ like that as our head.
ஆகவே கிறிஸ்து நம்முடைய தலையாய் இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் தொடர்பு வைத்திருக்கும் பொழுது.
You are connected to Christ.
நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
I am connected to Christ.
நானும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
You and I are submissive to the Christ telling us what to do.
நீங்களும் நானும் கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் நம்மை நாமே விட்டுக் கொடுத்தால்
we'll work perfectly.
நாம் பூர்ணமாய் கிரியை செய்ய முடியும்.
Even a husband and wife.
கணவனும் மனைவியும் கூட.
It'll be like two hands playing a organ. What a beautiful melody comes out of there.
ரெண்டு கரங்களும் விரல்களும் ரெண்டு கரங்களிலும் விரல்களும் சேர்ந்து ஒரு வாத்திய கருவி இசைக்கும் பொழுது எவ்வளவு இனிமையான ஒரு ஓசை பிறக்கிறது.
Think of your married life can be like a beautiful melody coming out of an organ.
உடைய திருமண வாழ்க்கை அருமையான ஒரு இசை வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை போல இருந்தால் எப்படி இருக்கும் என்று
நினைத்து பாருங்க. And then more people in the church all functioning together like that.
இப்பொழுது சபையில் இன்னும் அதிகமான மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி இயங்குகிறார்கள்.
That is the church.
அதுதான் சபை.
So we read 1 John chapter 1 and verse 7.
ஒன்றியவன் 1 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
See, this is the ultimate goal of God.
தேவனுடைய கடைசி நோக்கம் இதுதான்.
Not holiness alone.
பரிசுத்தம் மட்டுமல்ல.
But a holiness that leads on to fellowship.
ஐக்கியத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஒரு பரிசுத்தம்.
In 1 John.
ஒன்றியவன்
1.
1 அதிகாரம்.
John says.
யோவான் சொல்கிறார்.
In the first verse.
முதலாம் வசனம்.
He says, we have heard, we have seen with our eyes, our hands have handled the word of life.
நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
He's talking about Jesus.
அவர் இயேசுவை குறித்து பேசுகிறார்.
And this life was manifested.
இந்த ஜீவன் வெளிப்பட்டது.
In the Old Testament there was no life, it was just teaching.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவன் இல்லை, அது போதனை மட்டுமே இருந்தது.
A lot of religions is just teaching.
அநேக மதங்களை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அதிலே போதனைகள் மட்டுமே.
Most of Christian religions also is teaching.
அநேக பெரும்பாலான கிறிஸ்தவ மதங்களும் கூட போதனையிலே தான் இருக்கு.
But real Christianity is the life of Jesus.
ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
And he says that life was manifested which was with the Father.
இந்த ஜீவன் பிதாவோடு கூட இருந்தது இப்பொழுது வெளிப்பட்டது.
We have seen verse 3, we have heard and we proclaim it.
மூன்றாம் வசனத்திலே நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம், அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
And what is the purpose of it?
அதனுடைய நோக்கம் என்ன?
That you may have fellowship with us.
நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக மாறும்படியாக.
Our fellowship is with the Father.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு கூட இருக்கிறது.
We are connected to the head, you are connected to the head, and we have fellowship with one with another.
நாங்கள் தேவனோடு கூட தலையோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நீங்களும் தலையோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள், நமக்குள்ள ஐக்கியம் இருக்கிறது.
Verse 7.
ஏழாம் வசனம்.
If we walk in the light as God is in the light, we'll have this fellowship with one another.
அவர் ஒளியிலே, தேவன் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம்.
So I've seen this practically in my life.
இதை நான் நடைமுறையாக என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன்.
If I am walking faithfully with Jesus every day, keeping my conscience clear,
ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உண்மையாக நடந்து என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்திருப்பேன், ஆனால்
seeking to be in fellowship with the head,
தலையோடு கூட ஐக்கியப்படுவதை தேடி வாழ்ந்திருப்பேன், ஆனால்
another brother whom I don't see for 7 or 8 months,
இன்னொரு சகோதரர் அவரை நான் 7-8 மாதங்களாக பார்த்ததில்லை,
or 1 year,
அல்லது ஒரு வருஷம் பார்த்ததில்லை.
But wherever he is, he's also living in perfect fellowship with the head every day.
ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் தேவனோடு கூட தலையோடு கூட பூரண ஐக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
We meet each other after 1 year.
ஒரு வருஷம் கழித்து நாங்கள் ஒருவரை சந்திக்கிறோம்.
We've had no contact in that 1 year.
அந்த ஒரு வருஷம் எங்களுக்குள்ளாக தொடர்பே இல்லை.
Immediately there's a very deep fellowship between us.
உடனடியாக எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான ஐக்கியம் ஏற்படுகிறது.
Because he's been walking in fellowship with the head for 1 year and I've been walking in fellowship with the world.
ஏனென்றால் அவர் ஒரு வருடமாக அந்த தலையோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானும் அந்த தலையோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
But if you are not walking in fellowship with the head,
அந்த தலையோடு கூட ஐக்கியத்தில் நடக்கவில்லை என்றால்,
that is like a paralyzed hand.
அது வாதம் வந்த ஒரு கையை போல, செயலிழந்த கையை போல.
The hand is still a part of my body.
இந்த கை, செயலிழந்த கை இன்னும் என்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது.
Something inside has gone wrong.
ஏதோ உள்ளே தவறாய் போய்விட்டது.
Its connection with the head is gone.
அதோ அதற்கு தலையோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
When the head says lift up the arm,
அந்த தலையை கையை பார்த்து கையை தூக்கு என்று சொன்னால்,
it can't move.
அது அசையாது.
Paralyzed.
அது வாதம் வந்து விட்டது, செயலிழந்து விட்டது.
And you try to play the piano, this hand can do nothing.
நீங்கள் இந்த பியானோ வாசிக்கும் பொழுது இந்த கையினாலே அதை வாசிக்க முடியாது.
It's still quite healthy.
ஆனாலும் ஆரோக்கியமாய் தான் அந்த கை இருக்கிறது.
There's no pus or infection or anything.
அதுல சீழும் இல்லை, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை.
But its connection with the head is gone.
ஆனால் தலையோடு கூட உள்ள அந்த தொடர்பு போய்விட்டது.
It cannot work with any other part of the body.
இந்த செயலிழந்த கையானது வேறு சரீரத்தின் எந்த உறுப்போடும் கூட சேர்ந்து இயங்க முடியாது.
There are people like that in a local church.
ஒரு ஸ்தல சபையில் இப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
Yeah, they are good people, they look nice.
அவர்கள் நல்லவர்கள், நன்றாக இருக்கிறார்கள்.
But in their private life, they don't have that inner connection with Christ.
ஆனால் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கூட உள்ள தொடர்பு அங்கே இல்லை.
Inside,
உள்ளாக.
Outside, if you look at this paralyzed hand, it looks perfectly normal.
ஆனால் அந்த செயலிழந்த கையை வெளியே பார்க்கும் பொழுது சாதாரண கையை போலதான் இருக்கும்.
Looks just like the other hand.
மற்ற கையை போலவே தான் இதுவும் இருக்கும்.
But when it comes to working together, this hand can do nothing.
ஆனால் வேலை சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய காரியம் வரும்பொழுது இந்த கையால் ஒன்றும் செய்ய முடியாது.
That is how some believers are who sit in a church.
இப்படித்தான் சபையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
They look all right.
அவளை பார்ப்பது நன்றாக தான் இருக்கிறார்கள்.
Cannot work together with anybody.
யாரோடும் கூட சேர்ந்து அவர்களாலே ஊழியம் செய்ய முடியாது.
Because self is in the center of their life.
ஏனென்றால் அவருடைய சுயமானது வாழ்க்கையின் மையிலே, மையத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது.
Christ is not the center.
கிறிஸ்து அங்கே மையமாக இல்லை.
So they are paralyzed.
ஆகவே சேர்ந்து விட்டார்கள்.
That's the main reason why a husband and wife can't fellowship together in peace.
கணவனும் மனைவியும் ஒன்றாக ஐக்கியப்பட முடியாததற்கு இதுதான் காரணம்.
So what a wonderful church it is where every single person is seeking to keep the connection with the head perfect.
ஆகவே ஒவ்வொரு சபையிலே ஒவ்வொருவரும் தலையோடு கூட உள்ள ஐக்கியத்தை பூரணமாய் காத்துக் கொண்டதால் எவ்வளவு அற்புதமான சபையா இருக்கும்.
I don't want even my little finger to be paralyzed.
என்னுடைய சுண்டு விரல் கூட செயலிழந்து போக கூடாது என்று விரும்புகிறேன்.
God, Jesus doesn't want any small person here to lose connection.
இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறு நபரும் கூட அந்த தொடர்பை இழந்து போக முடியாது இயேசு விரும்புவதில்லை.
But he doesn't force us.
ஆனால் அவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை.
We have to make a choice.
நாமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
Keep that connection with him.
அவரோடு கூட உள்ள அந்த தொடர்பை வைத்துக் கொள்ள முடியாது, நாமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
And if all of us just take care of one thing.
நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை பொறுப்படுத்திக் கொண்டால்,
every day of my life,
என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும்,
I'm going to walk in the light of God.
நான் தேவனுடைய ஒளியிலே நடக்க போகிறேன்.
To walk in the light of God doesn't mean perfection.
தேவனுடைய ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் பூர்ணம் என்று அர்த்தம் அல்ல.
Perfection, as I said, is reaching the top of the mountain. That
பூர்ணம் என்பது நான் சொன்னது போல மலை உச்சி அடைவது.
That takes a lifetime.
அது வாழ்நாள் காலம் முழுதுமாய் பிடிக்கும்.
Walking in the light means being honest.
ஒளியிலே நடப்பது என்று சொன்னால் நேர்மையா இருப்பது.
See, that means I come into the light and I say, hey, there's something wrong in me, I see it and I want to cleanse it away.
ஒளியிலே வருகிறேன், அப்பொழுது ஏதோ ஒரு தவறை நான் பார்க்கிறேன், அதை நான் சுத்திகரித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வதா.
And the expression used there is not standing still in the light but walking in the light.
அங்கே ஒளியிலே நிற்பது என்று பதம் பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் ஒளியிலே நடப்பது என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
We can picture it like this.
நாம் இப்படி கற்பனை செய்து பார்க்கலாம்.
God is like a fantastically bright light, brighter than the sun, way out there.
சூரியனை காட்டிலும் மிகவும் அதிக பிரகாசமான ஒரு ஒளியை போல தேவன் இருக்கிறார்.
So I come before him but I am still miles away from him.
அவருக்கு முன்பாக வருகிறேன், நாளெல்லாம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பாக நான் இருக்கிறேன்.
You know the sun is 93 million miles and still we get so much light here.
சூரியனானது 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பாக இருந்தாலும் நமக்கு இன்னுமே ஒளி கிடைக்கிறது.
So God also, we can be very far from God and still have a light.
ஆகவே நாமும் தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும் கூட ஒரு ஒளியை பெற முடியும்.
But I see something.
நான் ஒன்றை பார்க்கிறேன்.
And I say, Lord, I see there's something wrong in me.
ஆண்டவரே, என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
A wrong attitude towards somebody else.
யார் மீதோ எனக்கு தவறான மனப்பான்மை இருக்கிறது.
A wrong thought.
ஒரு தவறான எண்ணம்.
Something which is not right.
ஏதோ ஒன்று சரியில்லை ஆண்டவரே.
Some impurity.
ஏதோ ஒரு தூய்மை இல்லாத காரியம்.
I want to confess it.
நான் அறிக்கை செய்கிறேன்.
God only wants you to be honest.
ஆண்டவர் நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறார்.
He'll help you to get rid of it.
அதை விட்டுவிடுவதற்கு அவர் உதவி செய்வார்.
Honesty is the one thing we can all have.
நேர்மை என்பது நாம் எல்லாரும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒன்று.
Even a prostitute can be honest.
ஒரு விபச்சாரி கூட நேர்மையா இருக்க முடியும்.
Let's say, I am a prostitute.
ஆம், நான் ஒரு விபச்சாரி தான்.
Please help me, Lord.
எனக்கு உதவி செய்யுங்கள்.
It's easy.
அது எளிது.
It's difficult to be holy but it's easy to be honest.
பரிசுத்தமாய் இருப்பது என்பது கடினம், ஆனால் நேர்மையாய் இருப்பது என்பது எளிது.
So you start with honesty and you will get to holiness.
ஆகவே நீங்கள் நேர்மையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தால் பரிசுத்தத்திலே போய் முடிவீர்கள்.
So at each stage,
ஒவ்வொரு படியிலேயும்,
Lord, I acknowledge there's something wrong here.
ஆண்டவரே, என்னிடத்திலே தவறு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறேன்.
I'm not looking at the other person.
நான் மற்ற நபரை பார்ப்பதில்லை.
I'm looking at myself.
என்னை நோக்கி பார்க்கிறேன்.
Judging myself.
என்னை நியாயந்திருக்கிறேன்.
And I walk in the light. I come closer to the light.
நான் ஒளியிலே நடக்கும் பொழுது ஒளிக்கு அருகே நெருங்கி நெருங்கி வருகிறேன்.
And the wonderful thing is, as I come closer to God,
அற்புதமான காரியம் என்னவென்றால், நான் தேவனை நெருங்கி வரும்பொழுது
the light becomes brighter.
அந்த ஒளி பிரகாசமாய் மாறுகிறது.
I see more.
நான் இன்னும் அதிகமாய் பார்க்கிறேன்.
Which I did not see before.
இதற்கு முன்பாக காணாத காரியங்களை காண்கிறேன்.
I continue walking in the light.
நான் தொடர்ந்து ஒளியிலே நடந்து கொண்டே
இருந்தால் I see more and more and more and more.
இன்னும் அதிகமாய் நான் பார்ப்பேன்.
Of what is wrong, not in other people, but in myself.
மற்றவர்களில் என்ன தவறு என்று அல்ல, என்னில் என்ன தவறு என்று பார்ப்பேன்.
Now the devil doesn't want that.
பிசாசு அதை விரும்புவதில்லை.
He doesn't want you to go close to God.
நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி போதை பிசாசு விரும்புவதில்லை.
He wants you to stay far away from God.
நீ தேவனை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்.
And look at all the other people and find all the faults with them.
மற்ற மக்களை எல்லாம் பார்த்து அவர்களில் இருக்கக்கூடிய தவறை கண்டுபிடி என்று சொல்கிறான்.
This is how the devil has destroyed many churches.
இப்படித்தான் பல சபைகளை பிசாசு கெடுத்துக் கொண்டிருக்கிறான்.
We must finish with that in this
நாம் அதை இதோடு கூட முடித்து விட வேண்டும்.
In this church we must not have that at all.
இந்த சபையிலே பொறுத்தவரை இது இருக்கவே கூடாது.
In the household of God we judge ourselves.
தேவனுடைய வீடு என்றால் அது நம்மை நாமே முதலாவது நியாயந்திருக்கக்கூடிய இடம்.
We can look at it like this.
நாம் இப்படி பார்க்கலாம்.
Through the fall of Adam we all got a very corrupt nature.
ஆதாமுடைய வீழ்ச்சி நிமித்தமாக நாம் எல்லாருக்கும் கெட்டு போனதான ஒரு சுபாவம் வந்துவிட்டது.
All human beings.
எல்லா மக்களுக்கும்.
Jesus came.
இயேசு வந்தார்.
To reverse that.
அதை மாற்றி போட முடியாக.
Or to use an example, it's like a man who's upside down making him right side up.
ஒரு மனிதன் தலைகீழாக இருக்கிறான், அவனை நேராக மாற்றுவது போல.
So when we were upside down,
நாம் தலைகீழாக இருக்கும் பொழுது
our attitude was,
நம்முடைய மனப்பான்மை,
we will seek our own first in everything.
எல்லா காரியங்களிலேயும் நமக்கானதையே முதலாவது தேடுவோம்.
You see that little child,
சின்ன குழந்தையை பாருங்கள்,
wants to grab for himself.
தனக்கென்று ஒன்றை பிடுங்க வேண்டும் என்று.
I want that toy.
எனக்கு அந்த பொம்மை வேண்டும்.
I want the biggest cake.
எனக்கு கேக்கிலே பெரிய கேக் வேண்டும்.
Children are like that.
பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
When we grow up,
நாம் வளரும் பொழுது
we are still like that.
அப்படியே தான் நாம் இருக்கிறோம்.
But if you grab the biggest cake you'll get a bad name so you don't do it.
அந்த பெரிய கேக்கை நாம் எடுத்துக்கொண்டா நமக்கு கெட்ட பெயர் கிடைக்கும். ஆகவே நாம் எடுப்பதில்லை.
To get a good name we act as though we are willing to take the small one.
ஆகவே நல்ல பெயரை பெற்றுக் கொள்வதற்காக ஏதோ சின்ன பீஸ் கிடைச்சா போதும் பிரதர் என்பது போல நடிக்கிறோம்.
Basically we are still seeking our own first.
ஆனாலும் முதன்மையாக நமக்கானதையே நாம் தேடுகிறோம்.
Just like that little child who wants to grab the toy and say,
அந்த சின்ன குழந்தை எனக்கு தான் இந்த விளையாட்டு பொம்மை வேண்டும் என்று சொல்வது போல.
This is why all the court cases are in the lawyer in the courts.
வழக்கு மன்றங்களில் எத்தனையோ வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன.
Everybody is fighting for their own rights.
எல்லாரும் தங்கள் சொந்த உரிமைக்காக போராடுகிறார்கள்.
And there's only one area where we put the other people first.
ஒரே ஒரு பகுதியில் தான் மற்றவர்களை நாம் முன் வைக்கிறோம், முதலாவதாக வைக்கிறோம்.
You know what that is?
அது எந்த பகுதி தெரியுமா?
ஜட்ஜிங்.
நியாயம் தீர்ப்பதிலே.
When it comes to judging, others are first.
நியாயம் தீர்க்கிற காரியம் வரும்பொழுது மற்றவர்களை முதலாவது நியாயம் தீர்க்கிறோம்.
He is like that and she is like that and
இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவன் எப்படி இருக்கான், அவன்
எப்படி. Everybody else in the world is first before me.
ஆகவே நியாயம் தீர்க்கிற விஷயம் என்று வரும்பொழுது உலகத்தில் உள்ள எல்லாரும் எனக்கு முன்பாக.
In judging.
நியாயம் தீர்ப்பதிலே.
Everything else I am first.
மற்ற எல்லா காரியங்களும் நான் தான் முதல்.
This is the upside down life.
இதுதான் தலைகளாய் இழுக்கக்கூடிய வாழ்க்கை.
When Jesus comes, he makes us straight.
இயேசு வரும்பொழுது நம்மை நேராக மாற்றுகிறார்.
Where we are no longer first.
இனிமேலும் முதலாவது நான் அல்ல.
We think of others.
மற்றவர்களை குறித்து எண்ணுகிறோம்.
First.
மற்றவர்கள் முதலாவது.
Before ourselves genuinely.
உண்மையாலுமே நமக்கு முன்பாக மற்றவர்களை வைக்கிறோம்.
Except in judgment.
நியாயந்தீர்ப்பதை தவிர.
In judgment.
நியாயத்தீர்ப்பு என்று வரும்பொழுது.
We are the opposite of Adam.
நாம் ஆதாமை விட நேர்மாறாக இருக்கிறோம்.
We put ourselves first.
நாம் முதலாவதாக நம்மை நியாயந்தீர்க்கிறோம்.
I want to ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Has that turning right side up happened in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நேராக திருப்பப்படுதல் நடந்திருக்கிறதா?
That is what Jesus has come to do.
இதை செய்வதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார்.
You know about the early apostles.
ஆரம்பகால அப்போஸ்தலர்கள்.
We read in Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கிறோம்.
Chapter 17.
17 அதிகாரம்.
Some of the people said,
சில மக்கள் அவர்களை பற்றி சொன்னார்கள்.
Acts 17:6.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17 அதிகாரம் 6 வசனம்.
These people who have turned the world upside down have come here also.
உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
In King James version it says those who have turned the world upside down.
King James version la mozhi verpula ulagathai thalaiyidakkiravargal inge vandirukkarargal.
It is not upside down, actually everybody is upside down. They turned it the other way, they made it right side up.
Adhu solla ponaal adhu thalaiyidai maatrukkaravargal illa, unmaiyalum ellame thalaiyidai kavundu kidukkarargal. Ippozhudhu avargal neeraakkuvadharku dhaan apostle vandirukkarargal.
That is what Christianity was known as, a group of people who are turning everybody the other way around.
Kristavam ippadi dhaan arundirukkirathu, ellarume thalaiyidai maatrukkaravargal, neeraaga maatrukkaravargal.
That's really what Jesus came to do.
இதைத்தான் உண்மையாகவே செய்வதற்காக இயேசு வந்தார்.
Change our entire sense of values.
நம்முடைய முழு மதிப்பீடுகளை மாற்றும்படியாக.
That means where people think money is the most important thing, we put money down.
பணம் தான் முக்கியமான காரியம் என்று மக்கள் எண்ணக்கூடிய இடங்களிலே நாம் பணத்தை கீழே வைத்து விடுகிறோம்.
We have gold on the earth.
பூமியிலே தங்கம் இருக்கிறது.
There's gold in heaven.
பரலோகத்திலும் தங்கம் இருக்கிறது.
But the big difference is,
பெரிய வித்தியாசம் என்ன?
On earth people put gold on their heads and crowns and things like that.
இந்த உலகத்திலே தங்கத்தை தலையிலே கிரீடத்திலே வைத்துக் கொள்கிறார்கள்.
In heaven we read the streets are made of gold.
பரலோகத்திலே தெருக்கள் தங்கத்தினாலே ஆக்கப்பட்டது என்று
வாசிக்கிறோம். It means it's under our feet.
அங்கே தங்கம் நம்முடைய கால்களுக்கு கீழே இருக்கிறது.
What is on the head on earth comes under our feet in heaven.
பூமியிலே தலைக்கு மேல என்ன இருந்ததோ அது பரலோகத்திலே காலுக்கு கீழாய் வந்துவிடுகிறது.
That means money doesn't have a power over me, it's under my feet.
அவருடைய பொருள் என்னவென்றால் பணத்துக்கு என்பது வல்லமை இல்லை, அது என்னுடைய காலுக்கு கீழாக இருக்கிறது.
I'm not saying we don't need it.
நமக்கு தேவையில்லை என்று சொல்லவில்லை.
But money is not my master anymore, it's become my servant.
இனிமேலும் பணம் என்னுடைய எஜமான் அல்ல, அது என்னுடைய வேலைக்காரன்.
Most people in the world money is their master.
உலகத்தில் அநேக மக்களுக்கு பணம் தான் எஜமான்.
Money says come here, they come.
பணம் இங்கே வா என்று கூப்பிட்டால் அவர்கள் ஓடுகிறார்கள்.
Money says go there, they go.
பணம் அங்கே போய் என்று சொன்னால் இவர்கள் போகிறார்கள்.
Whereas a true disciple of Jesus,
ஆனால் மெய்யான இயேசுவின் சீஷன்,
he uses money.
பணத்தை பயன்படுத்துகிறான்.
And he's wise in the using it, careful and all that.
அதை பயன்படுத்துதலே ஞானமாக கவனமாக இருக்கிறார்.
Works hard to earn money.
பணத்தை சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைக்கிறார்.
Without cheating anyone.
யாரையும் ஏமாற்றாமல்.
But money is, he's not a slave of money.
ஆனால் அவன் பணத்துக்கு அடிமை அல்ல.
Money can't draw him and say come here.
பணம் இங்கே வா என்று சொன்னால் அவனை அதை இழுக்க முடியாது. இல்லை.
For example, do something unrighteous, I'll give you some money.
உதாரணமாக அநீதியான ஒன்றை செய், நான் உனக்கு பணத்தை தருகிறேன்.
Sorry, I won't come. மன்னித்து
விடு, நான் செய்ய மாட்டேன், வர மாட்டேன்.
So in every area Jesus gives us a right sense of values.
ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் சரியான மதிப்பீடுகளை இயேசு நமக்கு தருகிறார்.
And judging also the same way, we don't judge others, we judge ourselves.
நியாயந்தீர்க்கிற விஷயத்திலும் அப்படி தான், மற்றவர்களை நாம் நியாயந்தீர்க்காதபடி நம்மை நாமே நியாயந்தீர்க்கிறோம்.
But you'll find it so difficult to live this life.
ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினமா இருக்கிறது.
Unless you keep looking at Jesus all the time.
நாம் எல்லா நேரத்திலும் இயேசுவை நோக்கி பார்க்காவிட்டால்.
For example.
உதாரணமாக.
You know, every religion talks about fasting.
எல்லா மதமும் உபவாசிப்பதை குறித்து விரதம் எடுப்பதை குறித்து பேசுகிறது.
Fasting is
உபவாசம் என்பது
not just giving up food,
சாப்பாட்டை விட்டுவிடுவது மட்டுமல்ல,
is giving up something we enjoy doing,
நாம் சந்தோஷித்து செய்கிறோமே அதை விட்டு விடுவதாகும்.
For example, I can fast from watching television for 1 week.
உதாரணமாக டிவி பார்ப்பதிலிருந்து ஒரு வாரம் நான் உபவாசம் எடுக்க போகிறேன்.
I want to seek God in prayer. I am not going to watch television for a while.
நான் ஜெபத்திலே தேவனை தேட போகிறேன். நான் ஒரு வாரத்திற்கு டிவியை பார்க்க மாட்டேன்.
Or I am not going to look at the internet for 1 week.
ஒரு வாரத்திற்கு நான் இணையதளத்தை பார்க்க மாட்டேன்.
Or I am going to, if you love non-vegetarian food, I'll just eat simple food for 1 week.
நீங்கள் அசைவ உணவை அதிகமாக விரும்பினால் ஒரு வாரத்துக்கு நான் சைவ உணவையே சாப்பிடுவேன்.
Some way of denying myself.
ஏதோ ஒரு விதத்திலே உங்களை நீங்கள் என்னை நானே வெறுத்துக் கொள்வது.
Okay, try this.
சரி, இதை முயற்சி செய்து பாருங்கள்.
1 week I'm not going to judge anybody but myself.
ஒரு வாரத்திற்கு நான் யாரையும் நியாயந்திருக்க மாட்டேன், என்னை மட்டுமே நியாயந்திருப்பேன்.
We've enjoyed doing that so much for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக மற்றவர்களை நியாயந்திருக்கிறது நீங்கள் சந்தோஷித்துக் கொண்டே அனுபவித்துக் கொண்டே வந்திருக்கிறீர்கள்.
Supposing you decide today, from today till next Sunday, I will never judge my husband.
இன்றைக்கு தீர்மானம் எடுங்களேன், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை நான் யாரையுமே நியாயந்திருக்க மாட்டேன்.
My husband.
Or my wife.
Or anybody in the church.
அல்லது சபையில யாரையும் நியாயந்திருக்க மாட்டேன்.
I tell you, by tomorrow afternoon itself, you will be struggling.
நாளைக்கு மதியானம் வந்த உடனே உங்களுக்கு போராட்டமா வந்துவிடும்.
But fight that battle.
ஆனால் அந்த போராட்டத்தை போராடுங்க.
Yesterday I decided I'm going on a fast for 1 week.
நேற்று தினத்தில் நான் தீர்மானித்தேன் ஒரு வாரம் உபவாசம் எடுக்க போகிறேன்.
Usually the first few days of a fast are the most difficult.
வழக்கமாக உபவாசம் எடுக்கும் பொழுது முதல் ஒரு இரண்டு நாட்கள் கஷ்டமாக இருக்கும்.
Even eating, when you fast from food, first couple of days is really tough.
சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உபவாசம் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று ரெண்டு மூணு நாட்களுக்கு
கஷ்டமாக இருக்கும். Becomes a little easier.
அதற்கு பிறகு கொஞ்சம் எளிதாக மாறிவிடும்.
Then you decide, I'm 1 week. 1 week is not long. I'm not asking you 1 year or anything. 1 week.
ஒரு வருஷம் நியாயந்திருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு வாரம் தான் கேட்கிறேன்.
I'm not going to judge anybody for 1 week.
ஒரு வாரத்திற்கு நான் யாரையும் நியாயந்திருக்க மாட்டேன்.
And husbands and wives, help one another here.
கணவன்மார்களே, மனைவிமார்களே, ஒருவருக்கு இங்கே உதவி செய்யுங்கள்.
If you find the other partner is judging, say, remember what we decided to fast.
உங்கள் வாழ்க்கை துணை நியாயந்திருக்க ஆரம்பித்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாரம் நீங்க உபவாசம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல.
So let's help one another here.
ஆகவே இங்கே நாம் ஒருவருக்கு உதவி செய்வோம்.
We are not going to pass a judgment on anybody in the church.
நாம் சபையில யார் மீதும் நியாயந்திருக்க போவதில்லை.
No opinion.
எந்த அபிப்பிராயத்தையும் சொல்ல போவதில்லை.
Don't worry, the world will not collapse if you don't keep passing your opinions.
நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லாவிட்டால் உலகம் கவிழ்ந்து போகாது, உலகம் அழிந்து போகாது, கவலைப்பட வேண்டாம்.
The world will go on more peacefully if you stop passing your opinions.
நீங்கள் மற்றவர்களை குறித்து அபிப்பிராயத்தை சொல்லாவிட்டால் உலகம் சமாதானமாக போகும்.
But you just try it for 1 week.
ஆனால் ஒரு வாரம் முயற்சி செய்து பாருங்கள்.
I tell you,
நான் சொல்லுகிறேன்,
you'll get such spiritual benefit from it.
இதிலிருந்து எவ்வளவு ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
Say, wow, I'd like to do this for the rest of the year.
ஓ, வருஷத்திலே மீதி நாட்கள் இப்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள்.
And you will effectively become a part of the household of God.
நீங்கள் தேவனுடைய வீட்டின் ஒரு திறமையுள்ள ஒரு பங்காய் மாறுவீர்கள்.
You judge yourself.
உங்களை நீங்களே நியாயந்திருங்கள்.
And like that, the all of us will become one body.
எப்படி நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாறினால்,
see, we all have our limitations and weaknesses.
நாம் எல்லாருக்குமே வரம்புகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு.
The reason why God says don't judge others,
மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டாம் என்று இயேசு தேவன் சொல்வதற்கு உள்ள காரணம்,
is because you don't know all the problems that person is facing.
அந்த நபர் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு தெரியாது.
There may be a reason why he is doing like that.
அதுதான் அவர் அப்படி செய்வதற்கு காரணமாக இருக்கலாம்.
You may see a boy misbehaving very badly.
ஒரு பையன் மிகவும் குறும்பு செய்கிறதாய் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
And you may say, what type of parents they are like that? They allow their child to do all that.
என்ன அப்பா அம்மாவா இருக்கிறாங்க, பையன் இப்படி குறும்பு பண்றான்.
But that child may be mentally retarded.
ஆனால் அந்த குழந்தை மன வளர்ச்சியிலே குறைவுள்ளதாக இருக்கலாம்.
Or have some physical mental problem.
அல்லது சரீர பிரகாரமாகவோ அல்லது மன ரீதியிலோ பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம்.
And the parents are shedding tears over their child.
அந்த அப்படிப்பட்ட குழந்தை நிமித்தமாக பெற்றோர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம்.
But you are judging them.
ஆனால் நீங்களோ அந்த குழந்தையையும் அந்த பெற்றோரையும் நியாயந்திருக்கிறீர்கள்.
You don't know all the facts.
உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியாமல் இருக்கிறது.
That is a very crude example.
இது நான் சொல்வதே காரசாரமான ஒரு உதாரணமாக இருக்கு.
Like that in many other areas.
இது போன்ற இன்னும் பல பகுதிகளிலே.
I'll tell you one thing that happened in CFC Bangalore.
CFC Bangalore le nadandha oru sambhavathai solugiren.
We had a conference.
Namakku oru conference nadandhathu.
And in the evening between the sessions and late in the evening after the night session.
Iravu kadaisi kootam mudindha piragu andha iravu nerathile
there was some a group of young people sitting in one place. Maybe 7 or 8 of them.
Oru idathile oru kooda valibaral ukkandu kondirundargal.
That was in the Campus Crusade campus over there.
நாம் அங்கே கேம்பஸ் குரூசேட் என்றதான அந்த வளாகத்திலே
கான்ஃபரன்ஸ்
அங்கேதான் நம்ம கான்ஃபரன்ஸ் கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம்.
And some other young boy who was maybe 10 or 12 years old
inge innoru
was walking a little distance away
angirundhe 10 12 vayadhu nirambiya oru valiban avan konjam doorathil nadandhu kondirukkaran
and he saw there some smoke coming up from the from this little group
inda kootathar ukkandhu kondirukkaral alava valibargal angirundhu pugai appadiye mele varugirathu
he said what is this cfc people smoking cigarettes
inna pa cfc makkal cigarette pidikkirargala
so he went and told his mother
avan poi anga amma edutha sonnan
I saw some group of young people sitting there and he named some of them
ange ukkandha valibargalai naan paarthen adhil ulla peyraliyum sonnan amma edutha
and the mother like many other foolish women went around talking about it to everybody
inda ammavum matra puthiyana amma makkale pola ella edathilum poi solli kondirundargal
so I heard about it
nanum adai kurithu kelvipatten
so I asked one or two of the people who were there
agave ange irundha one rendu valigurai koopittu ketten
I said what is this there was some smoke there coming up like that
idhu enna neengal ange ukkandhunda mulathu konjam pugai vandadame
They said, yeah, there were so many mosquitoes. We had this tortoise coil which we had put there to drive away the mosquitoes.
The smoke was going up.
That is a classic example of how, without knowing the facts, you judge.
உண்மையை தெரியாமலேயே நாம் நியாயம் தீர்ப்போம் என்பதற்கு இது சிறந்த ஒரு உதாரணம்
And that stupid mother went around telling stories about some innocent young people.
அந்த வாலிபர்களை குறித்து நடக்காத ஒன்றை நடந்தது போல இந்த புத்தியின தாயாரும் பலருக்கு போய் சொல்லிக் கொண்டிருந்தார்
Once you have spread stories about somebody how can you correct it
யாரோ ஒருவரை பற்றி தவறான கதையை பரப்பி விட்டால் இப்பொழுது எப்படி அதை சரி செய்வது
It's almost impossible
அது கூடாத காரியம்
So that is why it is far better to do what says in Isaiah 11
ஆகவே தான் ஏசாயா 11 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நாம் செய்வது எவ்வளவோ மேலானது
Isaiah chapter 11 verse 3
ஏசாயா 11:3
It's talking about Jesus.
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள்.
It says here in the middle of that verse.
அந்த வசனத்தின் மத்தியிலே பார்க்கிறோம்.
He will not judge by what his eyes see or make a decision by what his ears hear.
தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்று இயேசாயா 11:3
வாசிக்கிறோம். With righteousness he will judge.
ஆனால் நீதியின்படியாய் அவர் நியாயம் விசாரிப்பார்.
And it says this is because verse 3 he delights in the fear of the Lord.
இது ஏன் என்று சொன்னால் மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறது.
If I were to ask you
நான் உங்களை கேட்கிறேன்
brother sister do you fear god
சகோதரனே சகோதரியே நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா
do you reverence god
கர்த்தருக்கு மதிக்கிறாயா
I think all of you will say yes
நீங்கள் எல்லாரும் ஆம் என்று சொல்வீர்கள்
nobody here will say no I don't fear god
நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன் என்று யாரும் சொல்லுவதில்லை
but if you delight in the fear of god
ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே உங்களுக்கு மகிழ்வீர்கள் என்று சொன்னால்
not just fear but you delight in it
அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்குமே ஆனால்
that means it's a very valuable thing for you
அதனால் அதனுடைய பொருள் என்னவென்றால் அது உங்களுக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறது
then you will not judge by what you see and hear
நீங்கள் கண்கிறபடி ஞாஞ்சிருக்க மாட்டீர்கள் காது கேட்கிறபடி ஞாஞ்சிருக்க மாட்டீர்கள்
maybe there's another reason
வேற ஏதோ காரணம் இருக்கலாம்
that means you'll try to put a good reason where normal human beings will put a bad reason
சாதாரண மக்கள் கெட்ட ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் நல்ல ஒரு காரணத்தை சொல்வீர்கள்
see our human nature is always when we see something to put the worst possible reason for that
நம்முடைய மனுஷிக சுபாவம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதிலே மிக மோசமான காரியத்தை சொல்வதுதான் நமக்கு பழக்கம்
don't we don't see the good things we see the small little faults
நாம் நல்ல காரியங்களை பார்ப்பதில்லை சிறு சிறு குறைகளை மட்டுமே பார்ப்போம்
like you've heard me often speak about the teacher who put a big white sheet in front of the class
அடிக்கடி நான் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய வெள்ளை தாளை மாணவர் முன்பாக காண்பித்தார்
on the board he put a white sheet
அந்த கரும் பலகையிலே ஒரு பெரிய வெள்ளை பேப்பரை வைத்தார்
and in the corner he put a small black dot
அந்த பெரிய வெள்ளை பேப்பரிலே ஒரு மூலையிலே ஒரு கருப்பு புள்ளியை வரைந்தார்
and he told all the children please write what you see here
எல்லா பிள்ளைகளையும் பார்த்து என்ன பார்க்கிறீர்களோ அதை எழுதுங்கள் என்று சொன்னார்
and all of them with their sharp eyes
எல்லாரும் கூர்மையான கண்கள் வைத்து
I see one black dot
நான் ஒரு கருப்பு புள்ளியை பார்க்கிறேன் என்று எழுதினார்
He collected all the papers
அந்த ஆசிரியர் எல்லா தாள்களையும் வாங்கினார்
All of you have written
எல்லாரும் எழுதி இருக்கிறீர்கள்
I see one black dot
நான் ஒரு கரும் புள்ளியை பார்க்கிறேன்
None of you wrote I see a big white clean sheet of paper
யாருமே நான் பெரிய சுத்தமான வெள்ளை தாளை பார்க்கிறேன் எழுதவில்லை
With one small black dot in the corner
ஒரு பெரிய வெள்ளை தாள் ஒரு சிறு கருப்பு புள்ளி
See our eyes focus on that one black dot not the big white sheet
நம்முடைய கண்கள் அந்த பெரிய வெள்ளை பேப்பருக்கு போவதில்லை ஆனால் அந்த சிறு கருப்பு புள்ளியிலே தான் போகிறது
Even though 99% is white
99% வெள்ளையாக இருந்தாலும்
our eyes focus on that one black dot.
நம்முடைய கண்கள் அந்த ஒரு கருப்பு புள்ளியை மட்டுமே பார்க்கிறது.
And the teacher said that is characteristic of our nature.
இதுதான் நம்முடைய ஸ்வபாவத்தினுடைய குணாதிசயம் என்று ஆசிரியர் விளக்கினார்.
Many good things in a person but you will see the one thing which you feel is wrong.
ஒரு நபரிலே अनेक நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவரிலே இருக்கக்கூடிய மோசமான ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கிறீர்கள்.
You will notice that, you will judge and you will talk about it.
நீங்கள் அதை குறித்து நியாயந்தீர்க்கிறீர்கள், அதை குறித்து பேசுகிறீர்கள்.
Shall we finish with it?
இதோட முடித்துக் கொள்வோமா?
In this church,
இந்த சபையிலே,
say okay Lord, I'm sorry, I've done all these things in the past, I was ignorant, I was foolish.
ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள், கடந்த நாட்களில் நான் புத்தியனமாக இருந்தேன், இதை பார்க்கவில்லை.
And the other thing is that if somebody in a relation, a husband wife relationship, if they have acknowledged a fault and asked forgiveness,
கணவன் மனைவிக்குள்ள உறவிலே தவறு செய்த ஒருவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டால்,
we must treat that person exactly like God forgives us.
எப்படி தேவன் நம்மை மன்னிக்கிறாரோ அதே போல நாமும் அவர்களை நடத்த வேண்டும்.
That means God says, I'll forgive you and I won't talk about it anymore.
நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ என்னை அதை குறித்து அதை பற்றி பேச மாட்டேன் என்று சொல்கிறார்.
Can you say, I will never talk about something that we have settled, a matter that has been settled and we've asked forgiveness, we will never bring it up in the rest of our life. சரி,
காரியங்கள், மன்னிப்பு கேட்ட காரியங்கள், மன்னிக்கப்பட்ட காரியங்கள், ஒரு காலம் அதை நான் மீண்டுமாய் கொண்டு வர மாட்டேன் என்று நான் சொல்லுமா?
So many problems in husband and wife is they say, you're like this and you did this 5 years ago and you did this last year.
கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னாய், இப்படி செய்தா என்று பழைய காரியங்களை இழுத்து வருகிறது.
How many times you do the same thing?
எத்தனை முறை இதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்?
No, God doesn't talk like that.
தேவன் அப்படி பேசுவதில்லை.
How can God tell me?
எப்படி தேவன் நினைப்பார்?
How many times you are doing the same thing if he says I have forgotten what you have done before?
எத்தனை முறை நீ இப்படி செய்வாய் என்று எப்படி அவர் சொல்ல முடியும்? நான் செய்ததை மறந்து விட்டேன் என்று சொல்கிற ஆண்டவர்.
If he says that, that means he's remembering all the things I did.
அப்படி அவர் சொல்கிறார் என்று சொன்னால் நான் செய்த எல்லா காரியங்களையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம்.
You know one of the wonderful things about God's forgiveness for us.
தேவன் நம்மீது கொடுக்கக்கூடிய மன்னிப்பினுடைய அற்புதமான காரியம் என்ன தெரியுமா?
When I confess my sin, he forgives it.
என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யும்போது அவர் மன்னிக்கிறார்.
Because Christ has paid the punishment for it on the cross.
ஏனென்றால் அதனுடைய தண்டனையை கிறிஸ்து சிலுவையில் செலுத்தி விட்டார்.
And he says, I will not remember it.
நான் அவைகளை நினையாதிருப்பேன்.
Now if I do the same thing tomorrow,
நாளைக்கு அதே தவறை செய்தாலும் கூட,
God will not say, you did that yesterday too.
நேற்றும் கூட இதே காரியத்தை தான் செய்தேன் சொல்லவே மாட்டார். இல்லை,
it is as if I am doing it for the first time.
முதல் முறையாக இந்த தவறை செய்வது போல தான் ஆண்டவர் பார்ப்பார்.
You see that in scripture.
இந்த வேதத்திலே பாருங்கள்.
Lamentations.
புலம்பல்.
Do you know where the book of Lamentations is?
புலம்பல் புத்தகம் எங்கே இருக்குது என்று தெரியுமா?
It's immediately after Jeremiah.
எரேமியாவுக்கு அடுத்த புத்தகமாக வருகிறது.
Between Jeremiah and Ezekiel is the little book of Lamentations.
எரேமியாவுக்கு தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் எசேக்கியேலுக்கும் நடுவிலே சிறிய புத்தகம் புலம்பல். எரேமியாவின் புலம்பல்.
And one of the things he says there is,
இங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன?
In Lamentations chapter 3,
புலம்பலின் புத்தகம் 3 அதிகாரம்,
verse 22 and 23,
22 23 வசனங்கள்,
His mercies never fail, they are new every morning.
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது.
God's mercies are new every morning.
தேவனுடைய கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது.
I meditated on that and this is what I understood.
நான் இதை தியானித்தேன், இப்படி தான் நான் விளங்கிக் கொண்டேன்.
And if I do something wrong today,
இன்றைக்கு ஒரு தவறை நான் செய்கிறேன்,
God's mercies are new.
ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது.
That means God looks at me and says, "Oh, that's the first time I'm forgiving you."
அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவனை பார்த்து, ஓஹோ, இதுதான் முதல் முறையாக நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார்.
Actually is the 100,000th time he is forgiving me.
100,000 முறை அவர் மன்னித்து விட்டார்.
But his mercies are new this morning.
ஆனால் இன்று காலையில் அவருடைய கிருபை புதியவளாய் இருக்கிறது.
Oh, you've done something wrong.
ஓ, தவறு செய்து விட்டாயா?
Okay, it's the first time.
சரி, முதல் முறை மன்னித்து விட்டேன்.
Lord, forgive me.
ஆண்டவரே, மன்னியும்.
Oh, that's the first time.
ஓ, இதுதான் முதல் முறையாய் சொல்கிறேன்.
I've asked him 100,000 times in the last few years.
நான் கடந்த நாட்களிலே 100,000 முறை கேட்டு விட்டேன்.
But when he forgives, he says, I will not remember it anymore.
ஆனால் அவர் மன்னிக்கும் பொழுது இனிமேல் அதை நினையாமல் இருப்பேன் என்று
சொல்கிறார். I tell you, God is so good.
தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்
என்று we sing in that song, God is good all the time.
தேவன் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார் என்று பாடுவோம்.
All the time God is good.
எப்பொழுதுமே தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
This is one aspect of his goodness.
அவருடைய நன்மை நல்லவராக இருக்கிறார் என்பதனுடைய ஒரு பகுதி இதுதான்.
He will not remind you of sins that you have confessed that he has forgiven.
நேற்றைய தினத்திலே நீங்கள் அறிக்கை செய்த பாவத்தை மீண்டும் அவர் உங்களுக்கு நினைவூட்ட மாட்டார்.
Say, Lord, I want to be like you.
ஆண்டவரே, உம்மை போல இருக்க விரும்புகிறேன்.
Somebody has done something wrong and asked my forgiveness.
யாரோ ஒரு தவறு செய்து விட்டார், மன்னிப்பு கேட்டு விட்டோம், மன்னிப்பு கேட்டு விட்டார்.
I have forgiven him.
நான் அவரை மன்னித்து விட்டேன்.
If he does it again tomorrow, I'm not going to say, oh, you did it again.
நாளை மீண்டும் அதே தவறை செய்தால் மீண்டும் அந்த தப்பை செய்து விட்டாயா என்று கேட்க
மாட்டேன். Then I am not behaving like God.
அப்படி நான் கேட்பேன் என்று சொன்னால் தேவனை போல நான் நடக்கவில்லை.
If I am to be like God, my mercy must be new every morning.
நான் தேவனை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கிருபையும் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்க வேண்டும்.
You know, sometimes we treat our children like that.
சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளை அப்படி நாம் நடத்துகிறோம்.
We treat our children much worse than the way God treats us.
தேவன் நம்மை நடத்துகிறதை காட்டிலும் மிகவும் மோசமான விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறோம்.
How many times I told you not to do that?
எத்தனை முறை செய்யாதன்னு சொல்லி இருக்கிறேன்.
Of course, small child gets all frightened.
குழந்தை அப்படியே அமைதியாகி விடுகிறது.
Imagine if Almighty God came to appear to you and says, how many times I told you not to do that?
கற்பனை செய்து பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் முகம் முன்பாக காட்சி அளித்து எத்தனை முறை இதை செய்யாதே செய்யாதே என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னால்,
I'll want to run away from God and never come back to him.
தேவனை விட்டு நான் ஓடியே போய் விடுவேன், மீண்டும் வரவே மாட்டேன்.
Thank God he doesn't speak to us like that.
தேவன் அப்படி பேசுவதில்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி.
He says, my son, my daughter, it's okay.
En magane en magale paravayillai.
I see that you're sorry.
Nee manam thirumbugiradhai naan paarkiren, manam varuthapadugiradhai paarkiren.
I forgive you.
Naan unnai mannikiren.
And I will not remind you of it again.
Idhai meendumai unakku nenai potta maaten.
Imagine if you're a father or mother like that to your
neengal ipdi patta oru thagappanaga thaayaga irundhal enni paarungal.
You know, when they are small, we have to be strict with them.
Naam avarodu kuda kandippa irukka vendum.
We must not treat disobedience as a light thing.
அவர்கள் கீழ்ப்படியாமையை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது.
Disobedience is very serious.
கீழ்ப்படியாமை மிகவும் சீரிய பாவம்.
You must obey your parents.
நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
Telling lies is very serious.
பொய் சொல்வது சீரிய பாவம்.
Those are the two things I dealt with my four sons.
என்னுடைய நான்கு மகன்கள் இடத்திலேயே கண்டிப்பாக நடந்து கொண்ட ரெண்டு விஷயங்கள்.
Disobedience and telling lies.
கீழ்ப்படியாமையும் பொய் சொல்வதும்.
You break 10 plates, I'm not bothered.
10 பிளேட்டை உடைச்சிரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை.
You topple the chairs and sofas and all mixed up in the room, doesn't matter.
நீ சேர கவுத்து போடு, நீ ரூம் எல்லாம் அலங்கோலமாக்கு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை.
Those things can all be set right.
அவைகளும் சரி செய்து விடலாம்.
Disobedience and telling lies, very serious.
கீழ்ப்படியாமையும் பொய் சொல்லுதலும் சீரிய காரியங்கள்.
That's how I brought up my children.
இப்படித்தான் நான் என் பிள்ளைகளை வளர்த்தேன்.
And I'm very thankful.
நான் அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன்.
So God is very merciful to us.
ஆகவே தேவன் நம்மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
Teaching us to be merciful to one another.
நாமும் ஒருவருக்கொரு இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியாது போதிக்கிறார்.
And to encourage them.
அவளை உற்சாகப்படுத்த முடியாது, தைரியப்படுத்த முடியாது.
Children will be encouraged. I'll tell you one story.
நான் ஒரு கதையை சொல்றேன்.
You know, when our children become teenagers,
நம்முடைய பிள்ளைகள் 10 பருவத்திலே வரும்பொழுது,
then there's no use spanking them.
அப்பொழுது அவர்களை அடிப்பதிலே பிரயோஜனம் இல்லை.
They've gone beyond that stage.
அடிக்கக்கூடிய நிலையை கடந்து விட்டார்கள்.
Now we must win their heart.
இப்பொழுது நாம் அவர்களுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்த வேண்டும்.
Otherwise they will rebel against us.
இல்லாவிட்டால் நமக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுவார்கள்.
That is how many children rebel against their parents and they don't even want to talk to them.
இப்படி தான் அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு முரட்டாட்டம் பண்ணி அவர்களுடைய பெற்றோர்களை பேசவே விரும்புவதில்லை.
I remember one of my sons is about 15 years old.
என்னுடைய மகனிலே ஒருவனுக்கு 15 வயதாக இருக்கும் பொழுது,
he tried to deceive me in a small thing.
ஒரு விஷயத்தில் என்னை ஏமாற்ற பார்த்தான்.
Not a very serious thing.
அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல.
He was in the school cricket team.
அவன் பள்ளியிலே கிரிக்கெட் அணியிலே அங்கத்தனாக இருந்தான்.
He had to play cricket that morning.
அன்று காலை கிரிக்கெட் விளையாட வேண்டும்.
But he was afraid that if he told me he's going to cricket, I'd say, forget about cricket, go to your class.
அப்பா வந்ததிலே, அப்பா நான் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னா, அதெல்லாம் மறந்துடு, ஒழுங்கா கிளாஸுக்கு போ என்று சொல்லுவார்னு சொல்லி பயந்தான்.
I would not have said that because I encourage my children to play also.
என்னுடைய பிள்ளைகளை விளையாடவும் நான் உற்சாகப்படுத்தியிருக்கேன், நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்.
But he thought I might say that.
ஆனால் நான் அப்படி சொல்லிவிடுவேனோ என்று அவன் எண்ணினான்.
So he didn't tell me.
அவன் சொல்லவில்லை என்று.
He put on his school uniform and pretended he was going to school.
அவன் ஸ்கூல் சீருடையை அணிந்து கொண்டு பள்ளிக்கு போவது போல நடித்தான்.
And inside his bag he put his cricket uniform.
ஆனால் அவன் பைக்குள்ளாக கிரிக்கெட் யூனிஃபார்மை சீருடையை போட்டு மறைத்துக் கொண்டான்.
And he went.
போய்விட்டான்.
But before he came back I knew. I had discovered that he had.
அவன் திரும்பி வருவதற்குள்ளாக நான் கண்டுபிடித்தேன் என்று அவனுக்கு தெரியும்.
When he came back,
அவன் திரும்பி வரும்பொழுது,
he saw daddy has discovered that I cheated him.
அப்பா நான் ஏமாற்றி விட்டேன் என்பதை கண்டுபிடித்து விட்டார்.
In his younger days he has really got some severe spankings from me.
அவனுடைய இளைய நாட்களிலே அதிகமாக என்னிடத்தில் நன்றாக அடி வாங்கியிருக்கார்.
But now he's 15 years old.
இப்பொழுது 15 வயது ஆகிவிட்டது.
So I said, hey, you and I got to have a little chat now.
இப்பொழுது நீயும் நானும் கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று
சொன்னேன். So let's go to the other room.
அவை அந்த அறைக்குள்ளே செல்வோம்.
I said, let's kneel down.
நாம் முழங்கால் படிடுவோம்.
We're going to pray. Whenever I punish my children, I always pray with them after that.
நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறேன் அதுக்கு பிறகு அவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன்.
I put my arm around him.
என்னுடைய கையை அவன் தோளிலே போட்டுக்கொண்டு,
let's pray.
நாம் ஜெபிப்போம் என்று சொன்னேன்.
I prayed.
நான் ஜெபித்தேன்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
please tell me where I have failed as a father.
தப்புன இருக்கக்கூடிய நான் எங்கே தவறி விட்டேன் என்று ஆண்டவர் எனக்கு
காண்பி. That my son should deceive me about such a silly thing like this.
இந்த இது போல சிறு காரியத்தை என்னுடைய மகன் என்னை ஏமாற்ற வேண்டும் ஆண்டவரே.
Help me to be a better father.
நல்ல தப்புன இருக்க எனக்கு உதவி செய்யும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
I said, okay son, you can go. That's all.
அவ்வளவுதான் மகனே, நீ போய் விடலாம் என்று சொன்னேன்.
He was so surprised.
வியந்து விட்டான்.
10 years later,
10 ஆண்டுகள் கழித்து,
he was speaking to the young people in our church.
எங்கள் சபையில் உள்ள வாலிபர்களிடத்தில் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான்.
And he told the story.
ஒரு கதையை சொன்னான்.
This story.
இந்த கதையை சொன்னான். இந்த சம்பவத்தை சொன்னான்.
He said that did more good to me than all the spankings my father ever gave me.
இதுவரை என்னுடைய அப்பா கொடுத்த எல்லா அடிகளை காட்டிலும் அந்த ஒரு நாள் செய்தாரே, அது என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது.
And today they say my dad and my mom are our heroes.
இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் சொல்வது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் எங்களுடைய ஹீரோ என்று சொல்றாங்க.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
win the hearts of your children.
உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
It says in Romans 2:4 that kindness of God leads us to repentance.
தேவனுடைய தயவு குணப்படுதலுக்கு நேராக நம்மை நடத்துகிறது.
Sometimes God disciplines us with a heart spanking. Sometimes God
நேரங்களிலே தேவன் அடிகளின் மூலமாக நம்மை திருத்தலாம்.
But sometimes he draws us with kindness.
ஆனால் சில சமயத்திலே தயவின் மூலமாக நம் பக்கமாக தம் பக்கமாக தேவன் இருக்கிறார்.
I have experienced that.
நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
I remember many more than 41 years ago.
41 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
When I was so defeated in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்து தோற்று போயிருந்தேன்.
I was living a hypocritical life.
நான் ஒரு மாயமானமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
I had reached rock bottom.
நான் அடியின் ஆழத்திற்கு போய் விட்டேன்.
God met with me.
தேவனை சந்தித்தார்.
And instead of sending me to hell,
என்னை நரகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக,
he filled me with the Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார்.
And the picture I got in my mind was,
அப்பொழுது எனக்கு கிடைத்த ஒரு படம் என்னவென்றால்,
a man working in an office or a factory.
ஒரு மனிதன் ஒரு அலுவலகத்திலே தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
And he's always making some mistake and spoiling some machine.
எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு தவறு நடந்து விடுகிறது. அவர் தவறு செய்து ஒரு மிஷின் பாழாகி விடுகிறது, இயந்திரம் பாழாகி விடுகிறது.
The manager forgives him.
அதற்கு பிறகு அந்த மேலாளர் மன்னித்து விடுகிறார்.
One day,
ஒரு நாள்,
he spoils the most expensive machine in that factory.
அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அதிக விலை உயர்ந்த ஒரு இயந்திரத்தை பாழாக்கி விட்டார்.
And the manager says, come and see me.
மேலாளர், நீ வந்து என்னை பாருன்னு சொல்கிறார்.
And he's frightened. He knows he's going to be thrown out of the company, maybe asked to pay for it or something like
that. கம்பெனியை விட்டு என்னை வெளியே அனுப்ப போகிறார்கள், இதற்கு இயந்திரத்துக்குரிய பணத்தை எல்லாம் கட்ட சொல்கிறார்கள் என்று.
And the manager says,
அந்த மேலாளர் சொல்கிறார்,
I'm going to give you a promotion.
நான் உனக்கு வேலை உயர்வு தர போகிறேன்.
And I'm going to double your salary.
உன்னுடைய சம்பளத்தை இரட்டிப்பாக போகிறேன்.
Okay.
சரி.
Go back to your work.
உன்னை வேலைக்கு போ.
Have you ever heard of any company doing that?
எந்த ஒரு கம்பெனியாம் இப்படி செய்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
God does that.
தேவன் அதை செய்கிறார்.
When we deserve hell, he fills us with the Holy Spirit.
நாம் நரகத்துக்கு தகுதியானவர்களாய் மாறும் பொழுது நம்மை பரிசுத்தாவினால் நிரப்புகிறார்.
That is how good God is.
இப்படி தான் தேவன் நல்லவராக இருக்கிறார்.
And he wants us to be good to others.
நாமும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க முடியாது.
That is how we build the church.
இப்படி தான் நாம் சபையை கட்ட முடியும்.
With mercy.
தயவின் மூலமாக.
Forgiving one another.
ஒருவரை மன்னிப்பதன் மூலமாக.
Not judging one another.
மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல்.
Say, Lord, I want to be a functioning part of this church.
ஆண்டவரே, இந்த சபையிலே நான் செயலாற்றக்கூடிய ஒரு அவயவமா இருக்க வேண்டும்.
I don't want to be just one who comes and sits here on Sundays and sings songs and listens to messages and go home.
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபையிலே வந்து உட்கார்ந்து பாடல்களை பாடி செய்தியை கேட்டுவிட்டு அதோடு கூட போகிறவனா இராதபடிக்கு.
I don't have I don't have any gift of preaching.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பிரசங்கிக்கக்கூடிய வரம் இல்லை என்று.
Can you show mercy to others?
மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க முடியுமா?
Can you help with little things, rolling out the mats or cleaning up the place?
நீங்கள் பிளேட்டை கழுவ முடியுமா? பாயை சுற்ற முடியுமா?
There's so many things we can do if you can't preach.
நீங்கள் பிரசங்கிக்க முடியவில்லை என்று சொன்னால் செய்ய வேண்டிய பல காரியங்கள்
இருக்கிறது. I want to do something to build your church.
ஆண்டவரே, என்னுடைய சபையை கட்டுவதற்கு நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும்.
If I can't preach, I'll do something else.
ஆண்டவரால் பிரசங்கிக்க முடியவில்லை என்று சொன்னால் வேற ஏதாவது ஒன்றை செய்கிறேன்.
And I'm completely going to stop judging others.
மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை முற்றிலுமாக நிறுத்த போகிறேன்.
I want to do my part to make this church the body of Jesus Christ.
இந்த சபையை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றுவதற்கு என்னால் இயன்றதை நான் செய்வேன் ஆண்டவரே.
I don't want to be just one holy person living all by myself.
நானாக தனியாக வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவானை போல நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே.
I want to build the body of Christ here.
இங்கே கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட வேண்டும்.
It is going to start in my home with my attitude to my wife.
அது என்னுடைய குடும்பத்திலே ஆரம்பிக்க போகிறது. அதிலும் குறிப்பாக என் மனைவியின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் ஆரம்பிக்க போகிறது.
My attitude to my husband.
என்னுடைய கணவன் மீது இருக்கக்கூடிய மனநிலை.
And to my children.
என்னுடைய பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய மனநிலை.
I'll practice there, then I can practice it in the church also.
அங்கே நான் பயிற்சி செய்வேன் என்று சொன்னால் சபையிலேயும் நான் பயிற்சி செய்ய முடியும்.
I want to say to you brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்கிறேன்.
This is the word of the Lord for you.
இதுதான் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய கிரியைகள்.
If you take it seriously,
தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய வார்த்தை எதுவைகளை சீரியஸா எடுத்துக்கொண்டால்,
this church can be the finest church in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இந்த சபை மிகவும் நேர்த்தியான ஒரு சபையாக,
not that you glory in that,
அதில் நீங்கள் மகிமை வர மேன்மை பாராட்ட வேண்டும் என்றல்ல,
but that you will be a very good church. You are not comparing yourself with any other.
நீங்கள் மற்ற சபையோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை, அது நல்ல சபையாக மாறுவீர்கள்.
Lord, I really want to be a good part, make this a really good church.
ஆண்டவரே, நல்ல ஒரு பங்காக இருந்து உண்மையாலுமே இந்த சபையை நல்ல சபையாக மாற்றப் போகிறேன்.
Not full of clever people, but people who love one another.
புத்திசாலிகளா நிறைந்த சபை அல்ல, ஒருவரை நேசிக்கக்கூடியவர்களா நிறைந்த சபை.
And we don't despise anyone.
நாம் யாரையும் அற்பமாய் எண்ணுவது.
And we help the weak.
நாம் பலவீனர்களுக்கு உதவி செய்கிறோம்.
And forgive those who have fallen.
தவறுகிறவர்களுக்கு மன்னிக்கிறோம்.
And together we become one family.
ஒன்றாக நாம் ஒரே குடும்பமாய் மாறுவோம்.
That is the will of God.
அதான் தேவனுடைய சித்தம்.
May it be so.
அது அப்படி ஆகட்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
you have shared many things with us today, this past weekend.
ஆண்டவரே, இந்த வார இறுதியிலே கர்த்தாவே பல காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன்.
Remind us in the coming days of our responsibility.
ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவரே எங்களுக்கு நினைவூட்டும். ஆண்டவரே,
help us to honor you in our life,
எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் உம்மை கனப்படுத்த உதவி செய்யும்.
In our family,
எங்களுடைய குடும்பத்திலே,
and in this church,
இந்த சபையிலேயும்.
The blessing of the Lord be upon this church and all the families that are here.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த சபையின் மீதும், இங்கே குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர் மீதும் இருப்பதாக.
And we pray this church will function as one body and one family.
ஆண்டவரே, ஒரே குடும்பத்தை போல, ஆண்டவரே ஒரே சரீரத்தை போல இந்த சபை செயலாற்ற முடியாய் ஜெபிக்கிறோம்.
Give wisdom to the leaders.
தலைவர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும்.
Also to work together in fellowship.
ஐக்கியத்திலே இணைந்து ஊழியம் செய்ய அவர்களுக்கு கிருபை செய்யும்.
And to seek the good of the church.
சபையினுடைய மேன்மையை எப்பொழுதும் தேடட்டும். ஆண்டவரே,
pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.